சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 115 அத்தியாயம் பட்டு முள். அவர்களுக்கும் அந்த கடமை உண்டு. அந்த கடமையை முன்னிட்டு தான் என்னை சிறை வைத்திருக்கிறாயா என்று கடும் கோபத்தோடு கேட்டாள் ராணி. டைபீரியஸின் ஆஜான பாகமான சரீரம் இதை கேட்டதும் அறையின் கூரையையே தொட்டுவிடுவது போல நன்றாக வியந்தது. அவன் கண்கள் வாளின் நுனியை விட கூர்மை பெற்று பளிச்சிட்டன. அவன் வலிய உதறுகள் ஒரு முறை மடிந்து திறந்தன. சொற்கள் அம்புகள் என்று உதிர்ந்தன. சிறை என்று சொல்லப்படுவதை விட கட்டுப்பாடு என்று சொல்வது அரசு நீதிக்கு மிகவும் பொருந்தும் ராணி. நீங்கள் மட்டும் இந்த நாட்டுக்கு வந்த காரணத்தை எண்ணி பார்த்து அதன்படி நடந்திருந்தால் இத்தனை நாள் யவன அரசு இங்கு நிறுவப்பட்டிருக்கும். நீங்களும் பெயருக்கு மட்டும் ராணியாகிராமல் உண்மை ராணியாக இன்று இங்கு அரசு புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் தமிழன் ஒருவனிடம் சிந்தையை பறிகொடுத்து கடமையை மறந்தீர்கள். கடமையை நிறைவேற்ற முனைந்த எனக்கும் பெரும் இடைஞ்சலாக செயல் புரிந்தீர்கள். உங்களைப் போல் நானும் கடமையை காற்றில் விட்டிருந்தால் இந்த புகார் கூட இன்று நம் வசம் இருக்காது. யவனர்கள் தமிழர்களிடம் நிரந்தரமாக அடிமை வாழ்வு வாழ வேண்டியதாக இருக்கும். அந்த அடிமை தலையை உடைக்க உறுதி கொண்டுள்ளேன் ராணி. அதற்கு இடையூறுகள் பல இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் அவற்றைக் கண்டு நான் அஞ்சவில்லை. யார் எதிர்த்தாலும் யவன சோதிடர்கள் சொல் பழித்தே தீரும் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. சந்தேகம் இருந்தால் இன்று இங்கிருக்க மாட்டேன். தமிழகம் இன்றுள்ள நிலையில் புகாரில் இருந்து பயணப்பட்டிருப்பேன் என்றான் டைபீரியஸ். இன்றுள்ள நிலையா என்று ஏதும் புரியாமல் வினவினாள் ராணி. டைபீரியஸ் உடனே பதிலிருக்காமல் ஒரு வினாடி நிதானித்தான். பிறகு நிதானமாக சொன்னார், வெண்ணி போர் முடிந்து விட்டது ராணி. மெல்ல உதிர்ந்த அந்த 4 சொற்கள் அவற்றில் லேசாக துணித்த டைபீரியஸின் கவலை. இவற்றின் உள்ள அர்த்தத்தை நன்றாக புரிந்து கொண்டாள் ராணி. வெண்ணி போர் முடிந்துவிட்டது என்று டைபீரியஸ் சொன்னாலும் அவன் முகபாவம் அது எப்படி முடிந்துவிட்டது என்பதை தெளிவாகத்தான் தெரிவித்தது. இருந்தாலும் அவன் வாய்ப்பட விஷயத்தை அறிந்து கொள்ள எண்ணிய ராணி, அப்படியா என்றால் இயற்கையாக வெளிப்படாத வியப்பை செயற்கையாக குரலில் காட்டி. ஆம் என்றான் டைபீரியஸ் ராணியே முடிவு பற்றி கேட்க வேண்டும் என்று. அவள் கேட்கட்டும், அவள் முகத்தை கவனிக்கிறேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் டைபீரியஸ். ஆனால் கேள்வி கேட்ட ராணியின் குரலில் எந்தவித உணர்ச்சியும் ஏற்பட்டதாகவே தெரியவில்லை.
எப்படி முடித்தது டைபீரியஸ் என்று சாதாரணமாகவே கேட்டாள் அவள்.
நமது எதிரிகள் வெற்றியடைந்தார்கள் என்றான் டைபீரியஸ்.
யார் நமது எதிரிகள்
என்று குரலில் சலனம் ஏதுமின்றி ராணி வினவினாள்.
நமது விரோதிகளானாலும் நமது நண்பர்களின் விரோதிகளானாலும் ஒன்றுதானே.
ஆம்,
நம்முடன் நட்புரிமை கொண்டு நமக்கு புகாரை சாசனம் செய்தது இருங்கோவள்.
ஆமாம்,
அவனுக்கு உற்ற நண்பர்களாய் நின்றவர்கள் பாண்டியனும் சேரனும்.
உண்மை,
அந்த மூவரும் முறியடிக்கப்பட்டார்கள்
என்று சொற்களை நன்றாக அழுத்தி சொன்னான் டைபீரியஸ். ராணியின் கண்கள் வியப்பினால் மலர்ந்தன. அவள் விற்புருவங்கள் ஏதோ கேள்வி அம்புகளை தொடுப்பன போல மேலும் வளைந்த முகத்தில் எழுந்தன.
அத்தனை பெரிய படையை அம்மன்னர் கரிகாலர் திரட்டியிருந்தார்
என்று கேட்கவும் செய்தாள் ராணி. கரிகாலனை பற்றி மிகுந்த மரியாதையோடு ராணியின் வாயிலிருந்து உதிர்ந்த சொற்களை கவனித்ததும் கவனிக்காதவன் போல சொன்னான் டைபீரியஸ்.
இல்லை ராணி, கரிகாலன் படை இருங்கோவேலின் படையில் 1/4 பங்குதான் என்று.
அப்படியும் கரிகாலரா வென்றார்? விசித்திரமாக இருக்கிறது டைபீரியஸ்
என்று ராணி தனது ஆச்சரியத்தின் எல்லையை குரலிலும் காட்டினாள்.
இதில் விசித்திரம் ஏதுமில்லை ராணி
என்று டைபீரியஸின் குரலில் உறுதியும் வியப்பும் கலந்து உதிர்ந்தன.
விசித்திரம் இல்லையா
என்று வினவினாள் ராணி.
இல்லை,
4 பெரிய படையை சிறுபடை முறியடித்தது விசித்திரம் இல்லையா?
இல்லை, ஏனென்றால் படைபலம் வெற்றியடையவில்லை.
வேறு வெற்றியடைந்தது?
புத்தி பலம், போர் தந்திரம்.
புரியவில்லை டைபீரியஸ்.
புரியும்படி சொல்கிறேன், கேளுங்கள் ராணி
என்று கூறிய டைபீரியஸ் வெண்ணி போர் விவரங்களை விளக்கினார்.
இந்த போரில் கரிகாலன் வீரத்துக்கு பங்கு உண்டு. ஆனால் அதைவிட பெரிய பங்கு இந்த போர் திட்டத்தை வகுத்தவனுக்கு உண்டு. போர் நுட்பங்களை அணு அணுவாக அறிந்த சிறந்த படைத்தலைவன் ஒருவனின் மதியை இந்த வெற்றியை சம்பாதித்து அளித்திருக்கிறது. இந்த வெற்றியை அளித்தவன் முதலில் நாகையின் கடற்கரையில் சிறிய படைத்தளத்தை அமைத்தான். இறந்து கண்களில் மண்ணை தூவ, வெண்ணிக்கும் நாகைக்கும் இடையே படை இருந்திருந்தால் நான் புகாரில் இருந்து இறங்குவேலின் உதவிக்கு விரைய மாட்டேன் என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும். அதில் நமக்கு ஆபத்து இருக்கிறது. நான் நாகைக்கு சென்றால் கடல் மார்க்கத்தில் அவன் மரக்கலங்களை அனுப்பி புகாரை தாக்கலாம் என்று சொல்லிக் கொண்டு போன டைபீரியஸை இடைமறித்த ராணி,
புகாரை எப்படி பிரிக்க முடியும்? இங்குள்ள கோட்டை காவலர் வாழாவிருப்பார்களா? அல்லது இந்த மாளிகை மீது இருக்கும் இரு பெரும் எந்திர தூண்கள் இயங்காதிருக்குமா
என்று கேட்டாள்.
இவற்றின் பாதுகாப்பு சாதாரண எதிரியை சமாளிக்க முடியுமானால் இளஞ்சழியனை போன்ற திறமைசாலியை சமாளிக்க முடியாது. அதற்கு எந்திர தூண்கள் போதாது, சிந்தனை தூண்கள் தேவை என்ற டைபீரியஸ் விஷமமாக புன்முறுவல் செய்தார்.
என்ன, சோழர் படை உபத்தலைவரா? அவர் இன்னும் உயிருடன் இருக்கின்றாரா
என்றாள் ராணி.
ராணி, பசப்பு வார்த்தைகள், ஏமாற்று வித்தைகள் நமக்குள் இன்றுடன் நிற்கட்டும்
என்று சுடுசுருக்களை உதிர்த்த டைபீரியஸ் அவளை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்து,
நன்றாக கேளுங்கள் ராணி. முதலில் எனக்கு புரியவில்லை, இப்பொழுது புரிந்து கொண்டேன். முக கவசம் அணிந்த புகாரில் உளவிய யவனர் மரக்கள தலைவன், நாகையில் பாசறை அமைத்தவன், பிறகு பாசறையை திடீரென்று கலைத்து படைகளை பரத நிலத்து குடிகளோடு கலக்குவிட்டு எதிரி உடலிலேயே வெண்ணியிலும் அதற்கப்பாலும் படர விட்டவன், போரை இரவில் இருளில் துவக்கியவன், சமயத்தில் வெண்ணியில் கால்நடை தீவனங்களில் தீயெழுப்பி இளங்கோவில் படையை திடீரென்று தாக்கியவன், இத்தனையும் ஒருவன் நீங்கள் யாரிடம் இதயத்தை பறிகொடுத்து நிற்கிறீர்களோ அந்த இளஞ்சழியன் இப்பொழுது கிடைக்கிறது ராணி. நான் விடை காணாத பல புதிர்களுக்கு விடை
என்று சொல்லிக் கொண்டு போன டைபீரியஸ் ராணியின் கையில் இருந்த புது வகை புஷ்பத்தை பார்த்து,
அது என்ன பூ ராணி என்று கேட்டான்.
ராணியின் நீலமணி கண்கள் மீண்டும் கரு உலகத்தில் சஞ்சரித்தன. வெண்ணி போரை மனக்கண்ணால் கண்டாள் அவள். அப்படி காண கண்டுகொண்டே மஞ்சத்தை நோக்கி சென்று அதில் அமர்ந்து நாகலிங்க மலரை நாசியில் நன்றாக முகர்ந்து மூச்சை இழுத்தாள். அந்த மலரை இமை கொட்டாமல் பார்த்த டைபீரியஸ்
ராணி, அந்த மலரை இப்படி கொடுங்கள்
என்று கேட்டான். ராணி மலரை நீட்டினாள். அதை கையில் வாங்கிய டைபீரியஸ் அதன் அமைப்பை பார்த்து,
இந்த மலரை புகாரில் நான் கண்டதில்லையே
என்றான். இது புகாரில் கிடையாது.
இதன் பெயர்
நாகலிங்க பூ.
நாகையில் கிடைக்குமா?
டைபீரியஸ் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. ராணியிடமிருந்து அந்த மலரை வாங்கி அதை நீண்ட நேரம் ஆராய்ந்தான். பிறகு முறுவல் கொண்டான்.
இந்த மலர் பல விஷயங்களை விளக்குகிறது ராணி என்றான்.
என்ன விஷயங்கள் அவை என்று ராணி வினவினாள்.
இந்த நாகத்தின் உடலிலேயே 10 மூட்கள் இருக்கின்றன
என்று டைபீரியஸ் பதில் சொன்னார். ஆமாம் என்றாள் ராணி.
உடம்பில் முட்களை வைத்துக் கொள்வது ஆபத்து, 10 முள்ளா இருந்தாலும் எடுத்துவிட வேண்டும்
என்றான் டைபீரியஸ். அத்தனை ஆபத்தா 10 முள் என்றாள் ராணி.
ஆமாம், வேண்டுமானால் நீங்களே பாருங்கள்
என்று டைபீரியஸ் கைகளை இருமுறை தட்டினார். ராணியின் அறை கதவு திடீரென்று திறக்கப்பட்டது. வாயிற் படிக்காப்புறத்தில் அலிமா இரு யவன வீரர்களுக்கு இடையில் சிறைப்பட்டு நின்றாள். என்ன இது என்று சீறிக்கொண்டு எழுந்தாள் ராணி.
10 முள்
என்று பெரிதாக நகைத்தான் டைபீரியஸ். நகைத்தது மட்டுமல்ல, புஷ்பத்திற்குள் இருந்த 10 முள் ஒன்றையும் கிள்ளி எறிந்தான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.